ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 16, தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள், பதம் 11-12. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் சிந்தம் அப்ரிமேயம் ச பிரலயந்தம் உபாஸ்ரிதம் காமோபாக பரமாயீத வித்திதி நிஷ்சித்தம் ஆசவாச சதீபத்தா காமக்ரோத பராயணகம் இகந்தே காமபோகார்த்தம் மன்னியேனார்த்த சஞ்சயாம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவிதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெயம். மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரையுள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புல நுகர்ச்சிக்காக அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 16, பதம் 11-12 இருக்கும். இந்த பதத்தில் பகவான் அசுரர்களுடைய குணங்களை பற்றி விவரிக்கின்றார். மேலும் முதல் கருத்தாக இங்கே குறிப்பிடுகின்றார், அசுரர்கள் மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலநுகர்ச்சியை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புவார்கள் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கின்றன. விலங்கினங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விலங்கினங்களை பொறுத்தவரை வயிறை வந்து நிரப்புவதுதான் வந்து விலங்கினங்களுடைய முக்கியமான நோக்கம். விலங்கினங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்படி இருக்கையில் மனிதர்களுக்கு என்ற நோக்கம் இருக்கின்றன. மனிதர்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, ஜென்மலாப பராபம்சம் அந்தே நாராயண ஸ்மிருதி, இதுதான் மனிதர்களுடைய நோக்கம். நம்ம இறக்கும் தருவாயில் ஜென்மலாப பராபம்ச அந்தே நாராயண ஸ்மிருதி, நம்ம இறக்கும் தருவாயில் வந்து நாராயணரை கிருஷ்ணரை விஷ்ணுவை ராமரை வந்து நம்ம ஞாபகம் வைத்து இறந்து விட்டோம் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் வெற்றி பெற்றது என்று அர்த்தம். ஆனா இந்த அசுரர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னா, வாழ்க்கையில நோக்கம் அப்படிங்கறது இந்திர திருப்தி தான் நோக்கம், இந்திர திருப்தியை விட வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு எப்பொழுதும் இந்த அசுரர்கள் நம்புவார்கள். அப்பொழுது அவர்கள் எப்பொழுதுமே மரணம் வரைக்குமே இதைதான் குறிக்கோளாக வைத்து கொண்டு அவர்கள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீ பிரபுபாதர் வர்ணிக்கின்றார், அவர்கள் எப்பொழுதுமே வந்து மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் இறந்து விட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபிறவிங்கிறது இல்லை அப்படின்னு அசுரர்கள் திடகார்த்தமாக நம்புவார்கள். ஏன் அப்படின்னா, மறுபிறவின்னு ஒன்று இருந்தாதான் பாவம்னு ஒன்று இருக்கும், புண்ணியன்னு ஒன்று இருக்கும். அதனால அவர்கள் வந்து இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அவர்களால் ஜீரணிக்க இயலவே இயலாது. பாவம் செய்தால் நரகம் செல்ல வேண்டும், புண்ணியம் செய்தால் சொர்க்கம் செல்ல வேண்டும், இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத விஷயம், நம்ம பாவத்தையும் புண்ணியத்தையும் நம்ப வேண்டாம் அப்படி நம்பலை அப்படின்னா அடுத்த பிறவிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதனால இதே இந்த பிறவி மட்டும்தான். அதனால வந்து எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ அனுபவிப்போமா அப்படின்னு அவர்கள் எப்பொழுதுமே வந்து நம்பிக்கொண்டே இருப்பார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பகவான் குறிப்பிடுகின்றார், அவர்கள் அளவிட முடியாத கவலைகளால் நிரம்பி வழிகின்றனர். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் இந்திரிய திருப்திக்காண்டி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அவனால் அந்த இந்திரியத்தை திருப்திப்படுத்த இயலவே இயலாது. பக்தன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, பக்தனுடைய புலன்கள் பகவானிடம் பகவானுடைய சரண கமலத்தில் அவன் அர்ப்பணம் செய்யும் பொழுது பகவானுடைய கிருபையால் நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாமே வந்து ஆனந்தம் அடைகிறது. அப்படி ஆனந்தம் அடையும் பொழுது பக்தன் சாந்தமாக இருக்கின்றான். ஆனால் அசுரனோ அவனுடைய இந்திரியங்கள் எப்பொழுதும் பரபரபரப்பாக துடிதுடிப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அங்கே செல்ல வேண்டும், இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்களால் திருப்தி செய்ய இயலவே இயலாது. எப்படி கட்டுக்கடங்காத யானைகள் இருக்கின்றதோ, மதம் பிடித்த யானைகள் அலைந்து கொண்டே இருக்குமோ, யானைகளைப் போல அவர்களுடைய இந்திரியம் என்ன பண்ணும் அப்படின்னா கட்டுக்கடங்காத அலைந்து கொண்டே இருக்கும். அப்படி அலைந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுடைய கவலைகள் அளவிட முடியாதவையாக இருக்கின்றன அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்பட்டுள்ளன அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது எப்படி ஒரு கயிறு இருக்கு அப்படின்னா, சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கலாயிடும். நூல் கண்டு கூட சில நேரத்தில் பார்க்கலாம், நல்ல சிக்கலாயிடும். அந்த நல்ல சிக்கலாயிடுச்சு அப்படின்னா அதை நம்மளால் எடுக்கவே முடியாது, தலையே சில நேரத்தில் பைத்தியமாயிடும். அந்த அளவுக்கு என்ன பண்ணும், முடிச்சு 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 முடிச்சா அந்த கயிறு என்ன பண்ணும், மாட்டிக்கும். அதுபோல பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்படுகின்றன. அவர்களுடைய ஆசை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்னிலிருந்து ஒன்னொன்று, ஒன்னிலிருந்து ஒன்று, இன்னொன்னுல இருந்து இன்னொன்று, அப்படி மாட்டி 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 நூற்றுக்கணக்கான கயிறுகளால் முடியப்பட்டதை போல இருக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவர்களுக்கு ஒரு திட்டத்துக்கு மேல் இன்னொரு திட்டம், இன்னொரு திட்டத்துக்கு மேல் இன்னொரு திட்டம், இதுபோல அவர்கள் எப்பொழுதும் திட்டம் தீட்டி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து அவர்களுடைய திட்டம் வந்து என்னைக்கும் நிறைவேறாது. அவர்கள் வந்து ஒரு திட்டம் முடிவடையும் பொழுது அதுக்குள் 10 திட்டத்தை தீட்டி விடுவார்கள். அந்த 10 திட்டம் நிறைவேறியும் தருணத்தில் இருக்கும் பொழுது இன்னொரு 100 திட்டங்களை அவர்கள் தீட்டி விடுவார்கள். இதுபோல திட்டத்தின் மேல் திட்டம் தீட்டி கொண்டே இருப்பார்கள். அதாவது சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார், பொருளூர் எல்லாம் ஒருத்தர் என்ன பண்ணாரா, வந்து இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது மிகவும் துக்கப்பட்டு கொண்டே இருந்தாராம். அவர் மருத்துவரை கூப்பிட்டார். அவரிடமிருந்து சகல செல்வங்களும் இருக்கின்றன. கோடீஸ்வரர் அவர் மருத்துவரை கூப்பிட்டு, ஐயா எனது நான் மரணம் ஏற்பட போகிறது, ஆனால் நீங்கள் நான் எப்படியாவது எனக்கு இன்னொரு 4 வருடங்களை மட்டும் கொடுங்கள், நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்கின்றேன் உங்களுக்கு, எனக்கு ஒரு 4 வருடங்களை மட்டும் எனது ஆயுள் காலத்தை நீட்டுங்கள் அப்படின்னு அந்த மருத்துவர்கிட்ட குறிப்பிடுகின்றார். ஆனால் மருத்துவரால் ஒரு நொடி பொழுது கூட அவரால் வந்து நம்மளுடைய ஆயுள் காலத்தை நீட்ட இயலவே இயலாது. ஏன் அப்படின்னா, பகவானுடைய சட்டத்திட்டங்கள், இயற்கையினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளால் ஒரு நொடி பொழுது கூட அதிகமாகவோ குறைவாகவோ இந்த சரீரத்தில் இருக்க இயலவே இயலாது. ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு மாதம் வந்து அதிகமாக கூட இருந்துக்கலாம், முன்னாடி கூட போகலாம். ஆனால் வந்து இந்த சரீரத்தில் வந்து நவத்வாரம் அப்படிங்கிற பட்டணத்தில் வந்து பகவான் சட்டத்திட்டங்களுக்கு இணங்க நம்மளால் ஒரு நொடி பொழுது கூட வந்து அதிகமாக இருக்க இயலாது. ஆனால் இந்த அசுரர்கள் அதை புரிந்து கொள்வதே இல்லை. அப்படி எப்பொழுதும் வாழ்க்கையில் தோல்வியுற்ற காரணத்தினால் காமமும் அவர்களுக்கு கோபமும் எப்பொழுதும் இருக்கும். மூழ்கி காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி இருக்கின்றனர் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார், அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். ஏன் அப்படின்னா, கட்டுக்கடங்காத ஆசைகள், அளவான ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா அளவாக சம்பாதிப்போம், கட்டுக்கடங்காத ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது, திருட்டுத்தனத்தில் தான் சம்பாதிச்சாகணும். நம்மளே பார்க்கல, இன்றைக்கி பல காவலாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா வழியில் போகிறவங்கள்ட்டெல்லாம் வந்து 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா காசை கொடு, காசை கொடு, காசை கொடு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த போலீஸ்காரர்கள், அதாவது ரொம்பவும் அநியாயமான விஷயம் என்ன அப்படின்னா, நாட்டை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கொள்ளையடிக்கின்றார்கள். அதாவது ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு போகிறான், எங்கள் வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதாவது எவங்கிட்ட சொல்லலையோ அவங்க கூட திருடாமல் இருக்கான். ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட வந்து எங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனால் அவனே தான் திருடுறான். சொல்லாதவன் எவனும் திருட மாட்டான், அவனே திருடுறான். அதுபோல் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த காவலாளிகளை நீங்கள் நாட்டை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அந்த காவலாளிகளை நம்பி இந்த அரசாங்கம் விடுது. ஆனால் இந்த காவலாளிகளே திருடுறார்கள். என்ன பண்ணுறார்கள், 100 ரூபாய் கொடு, 200 ரூபாய் கொடு. இதுபோல் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், இவர்கள் எல்லாமே அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அரசியல்வாதிகளும் அப்படி தான், அரசியல்வாதி அரசியல் காவலாளிகள் என்ன பண்ணுறார்கள், ரோட்டில் பிச்சை அடிக்கிறதை போல் 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதை மொத்த கஜானாவையும் வந்து காலி செய்து விடுகின்றார்கள். இவர்கள் எல்லோருமே அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர்கள் எப்பொழுதுமே வந்து கடவுளை நம்புவது கிடையாது, கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத நம்புவதும் கிடையாது. அதுக்கப்புறம் சர்வசாகம் ஹிருதி சன்னவிஷ்டோம் மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச வேதை ச சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம். பகவான் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் இருக்கின்றார். நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார், கண்காணிக்கின்றார் அப்படிங்கிறத இந்த அசுரர்கள் எப்பொழுதும் நம்புவதே கிடையாது. நம்ம பக்தர்கள் என்ன பண்றோம், நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து பகவான் இருக்கின்றார், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் பகவான் கண்காணிக்கின்றார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா தவறான காரியத்தில் ஈடுபடாமல் இருக்கின்றோம். ஆனா இந்த அசுரர்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. யாரு பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எப்பொழுதும் தவறான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு ஞானம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க பாவகரமான செயல்களை அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, முதல் கருத்து அவர்கள் எப்பொழுதுமே வந்து புலநுகர்ச்சி தான் வந்து வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று நினைப்பார்கள். அதுக்கப்புறம் அவர்களுடைய சோகம் அவர்களுடைய கவலைகள் அளவிட முடியாதவை. அதுக்கப்புறம் அவர்கள் எப்பொழுதும் காமத்திலையும் கோபத்திலையும் மூழ்கியிருக்கின்றனர். அதுக்கப்புறம் அவர்களுடைய ஆசைகள் வந்து ஆயிரக்கணக்கான முடிச்சுகளால் பந்தப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் வந்து அவர்கள் எப்பொழுதுமே வந்து தவறான வழியில் செல்வத்தை சேகரிக்கின்றனர் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.